பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
இதய சுத்தம் என்னில் காண
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
தாரகமே மையகமே உனக்குய்யவோ நிலையோ வானவனை முற்றும் தானடைவாயே வானவனை முற்றும் தானடைவாயே வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியங்களை தாங்குகிற இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் ரோமர் நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று ரோமர் 9:4 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 9:4, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இஸ்ரவேலர் யார் என்கிற கேள்வியை பவுல் இங்கே எழுப்புகிறார். இவர்கள் இஸ்ரவேலர் என்பதற்கான 8 காரியங்களை இங்கே கூறுகிறார். முதலாவதாக, அவர்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனம் அனைத்தையும் தனக்கென்று தத்தெடுத்துக் கொண்டார். என் குமாரன் என்று சொன்னது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மட்டும்தான். பாருங்கள், யாத்ராவும் 4:22, அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். மட்டுமல்ல, உபாமும் 7:6 சொல்லும்பொழுது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 சொல்லும்பொழுதும், இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று கூறுகிறார். எனவே ஒரு தனி மனிதனை அல்ல, இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன். இரண்டாவதாக, மகிமையையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். முன்பு ஆசரிப்பு கூடாரத்திலேயும் பின்பு தேவாலயத்திலேயும் தேவன் வெளிப்படுத்திய தம்முடைய பிரசன்னத்தை இது குறிக்கிறது. யாத்ராமும் 40:35 பார்க்கும்பொழுது, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே தேவனுடைய பிரசன்னம் தங்களோடு இருப்பதை பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இன்று அப்படிப்பட்ட காட்சி இல்லை. இந்த சத்தியத்தை நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். முன்னொரு காலத்திலே ஒரு மனிதன் ஒரு பெரிய கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்தின் மேலேயும் உள்ளேயும் தேவதூதர்கள் நடப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். இவ்வாறு அவர் சொன்ன உடனேயே அநேகர் இவர் சொல்வது சரியானதல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள். கடைசியாக பார்த்தால் இந்த மனிதன் ஒரு குடிகாரனாக மரித்தார். அரைகுறையாய் குடித்திருக்கும்பொழுது அவருக்கு தேவதூதர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கண்களால் கண்டார்கள். இன்றைக்கு திருச்சபையிலே அந்த பிரசன்னம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளும் வாசமாயிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வார்த்தையிலேயும் வாழ்க்கையிலேயும் விளங்கப்பண்ணுகிறவர்களாய் இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை திட்டவட்டமாக செயல்படுத்தினார். அநேக உடன்படிக்கைகள் நிறைவேறிவிட்டன. ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். தாவீதனிடத்திலே அவருடைய சந்ததியிலே ஒருவர் தோன்வார் என்று கூறினார். அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவாயிற்று. இஸ்ரவேலோடு, ஆபிரகாமோடு, தாவீதோடு தேவன் அநேக உடன்படிக்கைகளை செய்தார். வேறு எந்த ஜனத்துடனும் அவர் அவ்வாறு உடன்படிக்கை செய்யவில்லை. நான்காவதாக, நியாயப்பிரமாணம். இஸ்ரவேல் தேசத்திற்குத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், யாத்ராமும் 19:5, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. யாத்ராமும் 31:13 சொல்லும்பொழுதும், நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். இதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. ஓய்வு நாளை நீங்கள் ஏன் கை கொள்கிறதில்லை என்று பலர் கேட்கலாம். அவர்களுக்கு ஒரு விசுவாசி சொல்ல வேண்டியது, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்படியென்றால் இப்பொழுது தேவன் ஓய்வு நாளை மாற்றிவிட்டாரா என்று கேட்கலாம். ஓய்வு நாளை அவர் மாற்றவில்லை, நம்மை அவர் மாற்றியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அது ஒரு புதிய உறவை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. ஆனால் தேவன் மோசேயின் பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஐந்தாவதாக தேவாராதனைகள். இது ஆசரிப்பு கூடாரத்திலே அல்லது கர்த்தருடைய ஆலயத்திலே தொழுது கொள்ளும் முறைமையை குறிக்கிறது. அவர்கள் ஆசாரிய கூட்டமாயிருக்கும்படியாக அழைக்கப்பட்டார்கள். பாருங்கள், யாத்ராமம் 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களை ஆசாரியராக பயன்படுத்தும் நோக்கத்தை தேவன் மாற்றவில்லை. லேவி குடும்பத்தாரை தெரிந்தெடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை பராமரிக்கவும் ஆராதனைகளை நடத்தவும் அவர் ஒழுங்கு செய்தார். எதிர்காலத்திலேயும் 1000 வருட அரசாட்சியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக கர்த்தருக்கு ஆசாரியர்களாய் பணிவிடை செய்வார்கள். 6வதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபை வாக்குத்தத்தங்கள். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஜனக்கூட்டத்திற்கு கொடுத்த எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். யோசுவாவினிடத்திலே சொல்லும்பொழுது, யோசுவா 1:2, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசம் செழிப்பாயிருக்கிறது, இருந்தாலும் பல பகுதிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரசாளும்படி வரும்பொழுது அது மீண்டுமாக மிக அழகான ஒரு இடமாக மாறும். பாலஸ்தீன தேசம் யூதர்களுக்காக மட்டுமே தேவனால் கொடுக்கப்பட்டது. 7வதாக, பிதாக்களும் அவர்களுடையவர்களே என்று பார்க்கிறோம். இது குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறிக்கிறது. 8வதாக, கிறிஸ்துவாகிய மேசியா. மாம்சத்தின்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் அப்படி வந்தபொழுது ஒரு யூதனாகவே இருந்தார். யோவான் 4:9 பார்க்கும்பொழுது, அந்த சமாரிய பெண்ணும் அவரை யூதர் என்றே அழைத்தாள். அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும்பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:16, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்கிறார். யோவான் 1:14 நாம் பார்க்கும்பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக இஸ்ரேல் வம்சத்திலே வந்தார். இப்ரேயர் 2:16, அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிராமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் எப்படி இயேசு இஸ்ரவேல் ஜனங்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அப்போஸ்தலன் பவுலுடைய காலத்திலேயும் இன்றும் எப்படி அவர் இருக்கிறார் என்பதை சிந்திப்போம். கவனியுங்கள், ரோமர் 9:6, தேவ வசனம் அவமாய் போயிட்டென்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இது வினோதமான ஒரு கருத்தாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் வம்சத்திலே வந்த எல்லாருமே உண்மையான இஸ்ரவேலர் அல்ல என்று சொல்கிறார். பவுலுடைய காலத்திலே ஒரு கேள்வி இருந்தது. இஸ்ரவேலின் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வம்சமாயிருந்தாலும் ஏன் முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கலாம். இதை குறித்து ரோமர் 3:10 ஆரம்பத்திலே அவர் சற்று பேசினார். இப்பொழுது இயற்கையாக யாக்கோபின் வம்சாவளியினரை குறித்தும் ஆவிக்குரிய வம்சாவளியினரை குறித்தும் அவர் பேசப்போகிறார். எல்லா காலகட்டங்களிலேயும் ஒரு சிறு கூட்டம் மீதியாயிருப்பவர்கள் உண்டு. இங்கே அவர் யூதரல்லாத மக்களை குறித்து சொல்லவில்லை. தோல்வியானது தேவனுடைய பட்சத்திலே இல்லை, ஜனங்களே தோல்வி கண்டவர்கள் என்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டது அல்ல. பாருங்கள் ரோமர் 9:7, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பவுலின் காலத்திலே இன்னும் சிலர் யாக்கோபின் வம்சாவளியிலே வருகிறவர்கள் யூதர்கள் என்று கருதப்படுவார்கள் என்றால், இஸ்மவேலர்கள், மீதியானியர்கள், ஏதோமியர்கள் சேர்க்கப்பட வேண்டுமல்லவா என்று கேட்கிறார்கள். ஊழியர் ஒருவர் எரிகோவிலே ஒரு அரபு தேசத்து மனிதனை கண்டபொழுது அவன் அவரை பார்த்து, நானும் ஆபிரகாமின் வம்சம்தான் என்று கூறினானாம். ஆம், அது உண்மைதான். மாம்சத்தின்படி ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவன்தான். ஆனால் அவர்கள் வாக்கு தத்தத்தின் சந்ததி அல்ல. ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருமுறை யூதர்கள் சொல்லும்பொழுது ஆபிரகாம் எங்களுடைய பிதா என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்தும், நீங்கள் ஆபிரகாமின் புத்திரராய் இருப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் செய்த செயலை செய்வீர்கள் என்றார். தொடர்ந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்கள், யோவான் 8 39 வசனத்தையும் 44 வசனத்தையும் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்று சொல்கிறார். 44 வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ரோமர் 9:8 வசனம், அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலேயும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்தெடுக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பவுல் சொல்கிறார். மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின் பிள்ளைகளே ஆபிரகாமின் சந்ததியாக எண்ணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 21:20 வசனத்திலே வைத்தியனாகிய லூக்கா சொல்லும்பொழுது அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அநேக ஆயிரங்களான யூதர்களும் கிறிஸ்துவண்டை திரும்பினார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பவுல் அவர்களைத்தான் இஸ்ரவேலர் என்று அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம் வரும்பொழுது கர்த்தர் திருச்சபையோடு பேசுகிறார். இது முதல் நூற்றாண்டின் இறுதியிலே நடைபெற்றது. அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 வசனத்திலே சொல்லும்பொழுது, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 வசனத்திலே, யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்கிறார். அவர்கள் ஜப ஆலயங்களிலே பங்கு பெறுகிறவர்களாய் இருந்தாலும் சாத்தானை வழிபடுகிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். ரோமர் 9:9 வசனம் பாருங்கள், அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் எதையோ விசுவாசித்தவர்கள் அல்ல. ஈசாக்கு பிறக்கும் முன்னதாக எதையும் விசுவாசிக்கவில்லை. ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் வித்தாயிருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவரே அதை நிறைவேற்றினார். இப்பொழுது சில உறுதியான வாக்கியங்களை நாம் பார்க்கப் போகிறோம். ரோமர் 9:10 வசனம், இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கற்பவதியான போது. தெய்வீக தெரிந்தெடுப்பை குறித்த கொள்கையை விளக்கும்படியாக இவ்வாறு சொல்லுகிறார். வசனம் 11, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்கிறது. இஸ்மவேலை கர்த்தர் புறக்கணித்ததை குறித்து ஒருவேளை நாம் விளக்கம் சொல்லலாம். ஆனால் ஈசாக்கை குறித்தும் ரெபேக்காளின் பிள்ளைகளை குறித்தும் நாம் பார்க்கும்பொழுது மூத்த குமாரனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, இளைய குமாரனையே தெரிந்து கொண்டார். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே யாக்கோபு எந்த நல்ல காரியத்தையும் செய்யவில்லை, ஏசாவும் எந்த தீமையான காரியத்தையும் செய்யவில்லை. எனவே எப்பொழுது பிறப்பது முக்கியம் என்பது காரணமல்ல, அவருடைய குணநலனை குறித்தோ அவருடைய செயல்பாடுகளை குறித்தோ அந்த தெரிந்தெடுப்பு இருப்பதில்லை. தெரிந்தெடுத்தல் எந்த நோக்கத்திற்காக தெரிந்தெடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. மேலும் கிரியைகளின்படி அல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அழைக்கிற தேவனிடத்திலேயே அது இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற அழைப்பு ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. ரோமர் 9:12 பாருங்கள், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இது ஆதியாகமம் 25:23 வசனத்தை மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு குமாரர்களும் பிறக்கும் முன்னதாகவே ஆதியாகமம் 25:23 கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பெரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இப்பொழுது ரோமர் 9:13 வசனத்தை வாசிக்கிறேன், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இதுவும் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2-3 வசனங்களின் அடிப்படையிலே கூறப்படுகிற சத்தியம். ஏசாவும் யாக்கோவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இது அவர்கள் வாழ்ந்து முடித்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் கூறப்பட்ட ஒன்று. சிலர் கேட்பார்கள், கர்த்தர் ஏன் ஏசாவை வெறுத்தார் என்று கேட்பார்கள். இன்னும் சிலருடைய கேள்வி, ஏன் கர்த்தர் யாக்கோபை நேசிக்க வேண்டும் என்பதே. ஏசாவை ஏன் தேவன் புறக்கணித்தார் என்பதை நாம் பார்ப்பது எளிது. அவன் ஒரு துன்மார்க்கனாயிருந்தான், தேவனற்றவனாயிருந்தான், பெருமையினாலே நிறைந்திருந்தான். அவனுடைய சந்ததிதான் தேவன் இல்லாமல் வாழ விரும்பிய ஒரு சந்ததி, தேவனுக்கு முதுகு காட்டிய ஒரு சந்ததி. எனவே தேவன் ஏன் ஏசாவை வெறுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஏன் தேவன் யாக்கோபை நேசித்தார்? வேத புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி அவர் தெரிந்தெடுப்புகளை செய்கிறார். ரோமர் 1:14, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. இயற்கையாக மனிதன் தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக கலகம் செய்கிறான். தேவன் எதையும் தெரிந்து கொள்ளும்படியாக தீர்மானிக்கும் பொழுது உடனடியாக மனிதன் அது அநீதி என்கிறான். ஏன் அவ்வாறு கூறுகிறான்? பல தலைவர்களுடைய தவறான தீர்மானங்களினாலே தேசத்தில் எத்தனையோ அழிவுகள் ஏற்படுகிறது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களையும் மக்கள் மறுபடியும் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய தேர்ந்தெடுப்புகளை நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய அறிவுக்கு எட்டாத தேவனுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக நாம் தலையிட முடியாவிட்டாலும் அவர் எல்லாவற்றையும் நீதியாக செயலாற்றுகிறார் என்பதை திட்டமாக நம்ப முடியும். தேவனுடைய தெரிந்தெடுத்தல் என்னும் கொள்கையை நாம் புறக்கணிக்க முடியாது. அல்லது தேவனுடைய தெரிந்தெடுப்புதான் மனிதன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க தீர்மானிப்பது என்றும் நாம் சொல்ல முடியாது. இரண்டும் உண்மைதான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது தேவனுடைய உலகம், அவரே ஆட்சி செய்கிறவர். நான் இந்த பூமியிலே இருக்கிற ஒரு சின்ன சிருஷ்டி. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அடுத்த வினாடி கூட என்னுடைய ஜீவனை அவர் எடுத்துக் கொள்ள முடியும். நான் எழுந்து நின்று அவருடைய முகத்தை பார்த்து நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்க முடியுமா? இது அவருக்கு விரோதமான கலகம். என்னுடைய சிருஷ்டியருக்கு முன்னாலே, என்னுடைய மீட்பருக்கு முன்னாலே நான் தலை குனிந்து வணங்குகிறேன். அவர் எந்த விதமான தேர்ந்தெடுப்பை செய்தாலும் அது சரியானதாகவே இருக்கும். அவர் செய்வது ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் அவருடைய உலகத்தை விட்டு வெளியே சென்று உங்களுக்கென்று ஒரு உலகத்தையும் சட்டங்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டியதுதான். தேவன் உருவாக்கிய இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலம் வரை அவருடைய சட்ட திட்டங்களுக்கே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ரோமர் 1:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஞாபகம் இருக்கிறதா? மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு பதிலாக தேவன் சொல்லும்பொழுது, நான் உனக்கு என்னை காண்பிப்பேன் மோசே, ஆனால் நீ மோசேயாய் இருப்பதனாலே நான் உனக்கு காண்பிக்கப் போகிறதில்லை என்றார். அந்த குறிப்பிட்ட காலத்திலே மோசே மிகவும் முக்கியமான ஒரு மனிதன் தான். அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்தின் வழியாக வழிநடத்தி கொண்டு வருகிறான். அப்பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன், உனக்காக நான் இதை செய்கிறேன். நீ மோசேயாயிருப்பதனாலே அல்ல, நான் தேவனாயிருப்பதனாலே அவ்வாறு செய்கிறேன் என்றார். அருமையானவர்களே, தேவன் என்னை ஏன் ரட்சித்தார் தெரியுமா? நான் ஜோன்ஸாக இருப்பதனாலே அல்ல, தேவன் தேவனாக இருப்பதனாலேயே என்னை ரட்சித்தார். அவரே அந்த தீர்மானத்தை செய்தார். அவருக்கு முன்னாலே நான் தாழ்த்தி வணங்குகிறேன். ரோமர் 1:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மனிதன் விரும்பியதனாலே தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காட்டவில்லை, அல்லது மனிதனுடைய நற்செயலினாலும் தேவன் நமக்கு இரக்கம் செய்யவில்லை. மனிதனுடைய விருப்பமோ மனிதனுடைய எந்த கிரியையுமோ தேவனை செயல்பட வைக்கவில்லை. மனிதன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய தீர்மானத்தினாலும் தன்னுடைய விடாமுயற்சியினாலும் தேவன் அவன் மேலே இரக்கமாயிருப்பார், அவனை பார்ப்பார் என்று எண்ணுகிறான். அருமையானவர்களே, தேவன் தேவனாயிருப்பதனாலே நம்மேலே இரக்கமாயிருக்கிறார். அவரை கேள்வி கேட்க நாம் யார்? அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நாம் பணிந்து கொள்ளவே கடமைப்பட்டிருக்கிறோம். ரோமர் 9:17-18 பாருங்கள். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாவமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். தேவன் இங்கே சொல்வது என்ன? நான் பார்வோனை பயன்படுத்தினேன் என்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லலாம், அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் இல்லையே என்று சொல்லலாம். இல்லைதான், ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த வாய்ப்புகளை சற்றே எண்ணி பாருங்கள். பார்வோன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் தான் பார்வோன், இங்கே நான் தான் தீர்மானங்களை எடுக்கிறேன், இஸ்ரவேல் மக்களை நான் போக விட முடியாது என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ போக விட முடியாது என்று சொல்லலாம் என்று எண்ணுகிறாய். பார்வோனே, நீ அவர்களை போக விட போகிறாய். தேவனுடைய தீர்மானமே அங்கே இறுதியாக செயல்படுகிறது. கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதம் சொன்னாலும், தன்னுடைய இருதயத்திலிருந்த தீர்மானத்தை பார்வோன் செய்யும்படியாக தேவன் அவனை கட்டாயப்படுத்தினார் என்று சொல்லலாம். அவன் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பிய காரியங்களையே அவனை செய்ய வைத்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, நரகத்திலே இருக்கும் எந்த ஒரு மனிதனும் அங்கே வர தீர்மானம் செய்யாதவன் அல்ல. நீங்களே உங்கள் சொந்த தீர்மானங்களை செய்கிறீர்கள். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலவிதமான வாய்ப்புகளின் மத்தியிலே நாம் என்ன தீர்மானம் செய்கிறோம்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எல்லாருடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே இயேசு மரித்து விட்டார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார். யார் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சுவிசேஷத்தை பல வருடங்களாக நீங்கள் இவ்வாறு வானொலியிலே கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு எனக்காகவும் மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நான் அவரை பின் செல்வேன் என்ற தீர்மானத்தை நீங்களே எடுக்காதவரை யாரும் உங்களை கட்டாயப்படுத்தப் போகிறதில்லை. நீங்கள் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ வேண்டுமென்றால் அதை குறித்து நீங்கள்தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நீர் கொடுத்திருந்தாலும் எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எல்லாரும் அந்த விசுவாசத்திற்குள்ளே கடந்து வரவில்லை. ஐயா, இன்றைக்கும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மையே தங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கவும், உம்மையே தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், உம்மையே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக கொள்ளவும், நீர் அவர்கள் மூலமாய் வாழ்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உமை மகிமைப்படுத்துகிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும், உமக்கென்று சரியான தீர்மானங்களை செய்ய நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தெளிவான வழிநடத்தலை தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சகரியா 8:13.